நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
இந்த வருடமும் அதற்கு முந்தைய வருடம் போலவே COVID-19 தொற்று குறித்த செய்திகளுடன் தான் தொடங்கியது.
நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் விக்டோரியா மாநிலங்களில் கொரோனா தொற்று தொடர்கிறது.
அந்த செய்திகள் இன்று வரை தொடர்கின்றன. இருந்தாலும் எம் நாட்டை பொறுத்தவரை 60,000 ஆண்டுகள் பழமையான தொடர்ச்சியான மனித கலாச்சாரத்தை பறைசாற்றும் மக்கள் கூட்டம் இருந்தாலும் இந்நாட்டு அரசியலமைப்பில் பூர்வீக குடி மக்களுக்கு அதில் இடமில்லை. 300-க்கும் மேற்பட்ட தனித்துவ மொழிக் குழுக்களை கொண்டிருக்கும் பூர்வீக குடி மக்களை பிரதிபலிக்கும் முயற்சியில் நமது தேசிய கீதத்தில் ஒரு வார்த்தையை மாற்றி புதிய ஆண்டை பிரதமர் தொடங்கி வைத்தார்.
Well, Happy New Year, Australia, for we are one and free. Our anthem is about us, who we are and who we hope to be as well. We live in a timeless land of ancient First Nations peoples, and we draw together the stories of more than 300 national ancestries and language groups.
நாங்கள் இளமையாகவும் சுதந்திரமாகவும் இருப்பதால் என பொருள்படும் தேசிய கீதத்தின் இரண்டாவது வரியான We are young and free, நாங்கள் அனைவரும் ஒன்றே, நாங்கள் சுதந்திரமானவர்கள் என்று பொருள்பட For we are one and free என்று திருத்தப்பட்டுள்ளது.
Let us rejoice for we are one and free.
இருந்தாலும் பூர்வீக குடி மக்களுடன் உண்மையான நல்லிணக்கத்தை ஏற்படுத்த செய்வதற்கு இன்னமும் பல இருக்கிறது என்பதை எடுத்துச் சொல்ல பூர்வீக குடிமக்கள் ஜனவரி 26ஆம் தேதி படையெடுப்பு தினம் என்று கூறி நாடு முழுவதும் பேரணிகள் நடத்தினார்கள்.
I think it goes to show the opinions and the understanding and the attitudes of the general public is changing.
ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஆஸ்திரேலிய தினம் என்று கொண்டாடப்படுகிறது. அன்றைய நாள் ஆஸ்திரேலிய அரசு வழங்கும் அதி உயர் விருதுகள் வழங்கப்பட்ட போது அதிகப்படியான பெண்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர்களுக்காக குரல் கொடுக்கும் 26 வயதான கிரேஸ் டேம் அவர்களுக்கு 2021ஆம் ஆண்டிற்கான ஆஸ்திரேலியன் ஆஃப் த இயர் விருது வழங்கப்பட்டது.
I remember him saying, "Don't make a sound. Well, hear me now. Using my voice amongst a growing chorus of voices that will not be silenced. Let's make some noise, Australia."
COVID-19 தடுப்பூசி இந்நாட்டில் மக்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் வழங்கப்பட ஆரம்பித்தது. ஒரு வருடத்திற்கும் மேலாக நீடித்து வந்த பெருந்தொற்று நோக்கி முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியது. தடுப்பூசியை பெற்றவர்களில் ரேச்சல் ஹாக்பன் என்ற தீவிர சிகிச்சை பிரிவு செவிலியரும் ஒருவர். ஆனால் ஐரோப்பாவில் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியின் பக்க விளைவுகள் குறித்து வெளியான செய்திகளை தொடர்ந்து மக்கள் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசி போட்டுக்கொள்ள அஞ்ச ஆரம்பித்தார்கள். நோய் தடுப்புக்கான ஆஸ்திரேலிய தொழில்நுட்ப ஆலோசனை குழு ATAGI-இன் ஆலோசனையை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு 50 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசி வழங்கப்படும் என்றும், 50 வயதிற்குட்பட்டவர்கள் மிகவும் அரிதான இரத்த உறைதல் ஏற்படுவதற்கான ஆபத்தில் இருப்பதாகவும் தலைமை சுகாதார அதிகாரி டாக்டர் பால் கெலி அறிவித்தார்.
It's only been found in the first dose of the AstraZeneca vaccine, usually within 4 to 10 days after that vaccine.
இரத்த உறைவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் இது குறித்து வெளியான செய்திகள் தடுப்பூசி போடுவது குறித்து மக்களிடையே பெரும் அச்சத்தை கிளப்பியிருந்தது. குறிப்பாக இந்நாட்டிற்கு குடிவந்தவர்களிடையே தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் எண்ணிக்கை மற்றவர்களை விட குறைவாக காணப்படுவதால் அவர்களையும் தடுப்பூசி போட வைக்க பிரச்சாரங்கள் முடுக்கிவிடப்பட்டன.
I think there are probably more hesitancy in the ethnic group. I try to explain to them about the significance of vaccination so that we can fight the virus.
COVID-19 வைரஸின் டெல்டா திரிபு சிட்னி பெருநகர் மற்றும் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் பல பகுதிகளை முடக்க நிலைக்கு உட்படுத்தியது. சிட்னியின் தெருக்களில் ராணுவ வீரர்களின் உதவியுடன் கடுமையான கட்டுப்பாட்டு விதிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. குறிப்பாக மேற்கு சிட்னியை சுற்றி தொற்று ஏற்பட்டவர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாகிறது என்று காரணம் காட்டி 12 உள்ளூராட்சி பகுதிகளில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டமை பலராலும் விமர்சிக்கப்பட்டது. அவர்களில் ஒருவர் கேன்டபரி பேங்க்ஸ்டவுன் மேயர் கார்ல் அஸ்போ.
This virus started in Bondi. There were people having picnics. There was no police crackdown. And that's the difference. And that's what the community are feeling. They're upset. They're concerned. Don't want to be scared and intimidated.
இந்த கோபம் சிட்னி நகரின் மையப்பகுதியில் போராட்டமாக வெடித்தது. வீட்டில் தங்குவதற்கான உத்தரவுகளை மீறி 1,000-க்கணக்கானோர் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டார்கள். இந்த வன்முறை ஆர்ப்பாட்டத்திற்கு பிரதமர் உட்பட அனைத்து அரசியல் தரப்பினரும் கண்டனம் தெரிவித்தனர்.
Of course it was selfish. It was also self-defeating. It achieves no purpose. It will only risk the lockdowns running further.
விக்டோரிய மாநிலத்திலும் தொற்று பரவல் அதிகரித்ததை தொடர்ந்து கட்டுமான தொழிலில் யாரும் 15 நாட்களுக்கு ஈடுபட முடியாது என்று மாநில அரசு கட்டுப்பாடு விதித்தது. அதனை எதிர்த்து மக்கள் வீதிகளில் இறங்கினார்கள். தமது சொந்த தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகளுக்கும் செவிசாய்க்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போர் வீரர்களின் ஷ்ரைன் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் என்ற துயிலம் இல்லத்தில் கூடினார்கள். கலைந்து போகும்படி காவல்துறையினர் கோரிய போதும் நூற்றுக்கணக்கானவர்கள் அங்கேயே கூடியிருந்தது காவல்துறையினரின் பொறுமையை சோதித்தது. இறுதியில் காவல்துறையினர் ரப்பர் தோட்டாக்களை சுட்டு போராட்டக்காரர்களை அங்கிருந்து கலைத்தனர். ஷ்ரைன் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் தலைமை நிர்வாகி டீன் லீ தனது கோபத்தை இவ்வாறு வெளிப்படுத்தினார்.
Generations of Australian servicemen and women have put their lives on the line to protect this nation. Any protest here takes away and diminishes the actions of our veterans.
நாடு முழுவதும் வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு காலப்பகுதிகளில் முடக்க நிலைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. நாடு முழுவதும் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு வரும் வேளையில் கோவிட்-19 வைரஸின் புதிய வகை திரிபு ஒமிக்ரான் என்ற பெயரில் மீண்டும் உருவெடுத்தது.
ஆப்பிரிக்க கண்டத்தின் தென் பகுதி நாடுகளில் ஒமிக்ரான் என்ற புதிய கொரோனா வகை வைரஸ் பரவி வருவதால் தென்னாப்பிரிக்கா உட்பட 9 நாடுகளிலிருந்து ஆஸ்திரேலியர்கள் அல்லாதவர்கள் ஆஸ்திரேலியா வருவதற்கு தடை விதிக்கப்படுவதாக சுகாதாரத்துறையின் அமைச்சர் கிரெக் ஹண்ட் இன்று அறிவித்தார்.
கோவிட்-19 தொற்று ஏற்படுபவர்கள் எண்ணிக்கை நாளொன்றுக்கு 25,000 தாண்டலாம் என்று தற்போது அஞ்சப்பட்டாலும் வருடா வருடம் ஏற்படும் ஃப்ளூ என்று பிரபலமாக அறியப்படும் இன்ஃப்ளூயன்சா தொற்று ஏற்பட்டவர்கள் எண்ணிக்கை இந்த வருடம் மிக குறைவு என்பது மட்டுமல்ல, இந்த தொற்றினால் 800 பேர் 2019 ஆண்டு இறந்ததாகவும் இந்த வருடம் அந்த எண்ணிக்கை 40 குறைவானது என்றும் சுகாதாரத்துறை தரவுகள் கூறுகின்றன. இது SBS தமிழ். நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியாவை அடுத்து வரும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் 2021 ஆண்டு ஆஸ்திரேலிய செய்திகளில் பிரதானமான செய்திகளின் தொகுப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆஸ்திரேலிய செய்திகளில் கோவிட்-19 குறித்த செய்தி பிரதான இடத்தை பிடித்திருந்தாலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வேறு செய்திகளும் இடம்பெற்றிருந்தன. அமெரிக்க ராணுவ வீரர்கள் ஆஸ்திரேலியாவில் செய்த பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட கடுமையான குற்றங்கள் பற்றிய குற்றச்சாட்டுகளை SBS செய்திப்பிரிவு வெளிப்படுத்தியது. தனது அனுபவத்தில் ஆஸ்திரேலிய பாதுகாப்பு படை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர்களுக்கு சரியான தீர்வை பெற்றுக் கொடுக்கவில்லை என்று முன்னாள் ராணுவ அதிகாரியும் வழக்கறிஞருமான கிளென் கோலோமிட்ஸ் கூறினார்.
Right now I have a lineup of what they call effective administration cases involving sexual assault, military sexual trauma in defense.
ராணுவத்தில் மட்டுமல்ல, நாடாளுமன்ற வளாகத்திலும் அங்கு பணியாற்றும் பெண்களில் மூவரில் ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார் என்று பாலியல் துன்புறுத்தல் குறித்து பிரிட்டனி ஹிகின்ஸ் என்ற பெண் முன்வைத்த குற்றச்சாட்டு குறித்த விசாரணை முன்னெடுக்கப்பட்ட போது தெரிய வந்தது. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று பிரதமர் ஸ்காட் மாரிசன் எச்சரித்தார்.
This is no excuse whatsoever to normalize inappropriate, unhealthy and unprofessional behavior. And we all need to understand the drivers here.
ABC ஊடகவியலாளர் லூயிஸ் மில்லிகன் மற்றும் அவர் சார்ந்த ABC நிறுவனத்திற்கு எதிரான மானநஷ்ட வழக்கு தொடர்வதற்கு நன்கொடையாக பணம் பெற்றதை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்டியன் போர்ட்டர் செப்டம்பர் மாதம் அமைச்சரவையிலிருந்து விலகினார். பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக அமைச்சர் அலன் டஜ் மீது குற்றம் சுமத்தப்பட்டதை தொடர்ந்து அவரும் டிசம்பர் மாத ஆரம்பத்தில் பதவியிலிருந்து ஒதுங்கினார். ஏற்கனவே திருமணமான அமைச்சர் அலன் டஜ் அவரது முன்னாள் ஊடக ஆலோசகர் ரேச்சல் மில்லருடன் திருமணத்திற்கு புறம்பான ஒரு உறவில் இருந்ததாகவும் அவர் ரேச்சல் மில்லரை உணர்வு பூர்வமாக பலமுறையும் உடல் ரீதியாக ஒருமுறையும் துன்புறுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இது குறித்த விசாரணை முடியும் வரை அமைச்சர் அலன் டஜ் அமைச்சர் பதவியிலிருந்து ஒதுங்கியிருப்பார் என்று அறிவித்த பிரதமர் ஸ்காட் மாரிசன் இது குறித்த விசாரணையின் போது அவரது துறையில் பணியாற்றுபவர்கள் பதிலளிக்க வழிவகுக்கும் என்றார்.
The minister has agreed to my request to stand aside while these issues are addressed by my department through an independent and fair process.
நாடாளுமன்றத்தில் நடக்கும் பாலியல் துன்புறுத்தல் முறையற்ற நடத்தை என்பன மட்டுமன்றி மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே இருந்த உறவுகள் சிலரை பதவி விலகவும் செய்துள்ளது. தனிப்பட்ட உறவில் இருந்ததை ஒப்புக்கொண்ட நியூ சவுத் வேல்ஸ் மாநில பிரீமியர் கிளாடிஸ் பெர்ஜிக்லியன் தான் பதவி விலகுவதாக அறிவித்தார்.
I have no option but to resign from the office of Premier. Resigning at this time is against every instinct in my being and something which I do not want to do.
முன்னாள் நியூ சவுத் வேல்ஸ் மாநில ஒகவொக நாடாளுமன்ற உறுப்பினர் டெரல் மெக்வாயர் ஊழலில் ஈடுபட்டாரா என்றுதான் ஐகேக் ஊழலுக்கு எதிரான மாநிலத்தின் சுயாதீன ஆணையம் விசாரணையை தொடங்கியிருந்தது. இந்த விசாரணையில் டெரல் மெக்வாரருடனான அவரது உறவு குறித்து கிளாடிஸ் பெரஜிக்லியன் கூறிய பதில்களின் அடிப்படையில் முன்னாள் நியூ சவுத் வேல்ஸ் மாநில பிரீமியர் கிளாடிஸ் பெரஜிக்லியன் பொது மக்களின் நம்பிக்கையை மீறியதாக தற்போது மாநில ஊழல் கண்காணிப்பு குழு விசாரணையை தொடங்க இருக்கிறது. கிளாடிஸ் பெரஜிக்லியன் பதவி விலகியதைத் தொடர்ந்து புதிய பிரீமியராக டொமினிக் பெரட்டே பொறுப்பேற்றார். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் மட்டும் புதிய பிரீமியர் பொறுப்பேற்கவில்லை. மேற்கு ஆஸ்திரேலியாவிலும் டஸ்மேனிய மாநிலத்திலும் பழைய பிரீமியர்கள் தேர்தல்களில் வெற்றி பெற்று மீண்டும் பிரீமியர்களாக பொறுப்பேற்றார்கள். இந்த தேர்தல்கள் பெரும் அதிர்வலைகளை தோற்றுவிக்காவிட்டாலும் விக்டோரிய மாநிலத்தின் சில பகுதிகளில் 6.3 அளவான நிலநடுக்கம் செப்டம்பர் மாதம் ஏற்பட்டது. அதன் தாக்கம் பெண்டிகோ நகரிலும் விக்டோரிய மாநிலத்தின் வேறு சில பகுதிகளிலும் தெரிந்திருக்கிறது. தலைநகர் கன்பராவிலும் நிலநடுக்கத்தை சிலர் உணர்ந்தார்கள். அதனை விட மிக அதிர்வான அலையை கன்பராவில் இயங்கும் அரசு இந்த வருடம் உணர்ந்தது. இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவுடன் இணைந்து அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களை பெறுவதற்கு ஓகஸ் என்ற பெயரில் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை அரசு கையெழுத்திட்டது. அதற்கு முன்னராக பிரெஞ்சு அரசுடன் ஏற்படுத்தியிருந்த ஒப்பந்தத்தை முறித்தபோது ஏற்பட்ட செலவு 2.4 பில்லியன் டாலர்கள் என்று அரையாண்டு நிதிநிலை அறிக்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அது தவிர பிரான்சுடனான ஒப்பந்தத்தை முறியடித்து ஓகஸ் என்ற புதிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியமை சர்வதேச அளவில் நம் நாட்டின் மீதான பார்வையை மாற்றியமைக்க வைத்துள்ளது.
பிரான்சை விடவும் ஆஸ்திரேலியாவுக்கே இழப்புகள் மிக அதிகமாக தெரிகின்றன. பிரான்சுடனான உறவு விரிசல் என்பது ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவுகளையும் பாதிக்கக்கூடியது. அமெரிக்காவுடன் செய்து கொண்டுள்ள புதிய நீர்மூழ்கி ஒப்பந்தம் காரணமாக சீன ஆஸ்திரேலிய உறவுகள் மேலும் மோசமான கட்டத்துக்கு செல்லும் என்பதால் ஆஸ்திரேலியாவின் வெளிநாட்டு வர்த்தகத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கியத்துவம் மேலும் அதிகரிக்கின்றது.
வேறு நாடுகளுடன் ஏற்படுத்தப்படும் ஒப்பந்தங்கள் மட்டுமல்ல, நம் நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளையும் அரசு நிறைவேற்றுவதில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் இந்த வருடம் தொடர்கின்றன. பூர்வீக குடிமக்கள் அதிகளவில் சிறைப்படுத்தப்படுவது குறித்து ராயல் கமிஷன் விசாரணை நடந்து 30 வருடங்கள் இந்த வருடத்துடன் முடிகிறது. இருந்தாலும் காவலில் இறக்கும் பூர்வீக குடிமக்களின் எண்ணிக்கை குறையவில்லை என்று பூர்வீக குடிமக்கள் இன்றும் நீதிக்காக பிரச்சாரம் செய்கிறார்கள். 1991 முதல் காவலில் இருந்த சுமார் 490 பூர்வீக குடி இனத்தவர்கள் இறந்துள்ளதாக ஆஸ்திரேலிய குற்றவியல் துறையின் தரவுகள் தெரிவிக்கிறது. இது குறித்து கிரீன் செனட்டர் லிடியா தோப் அவர்கள் NITV நேர்காணலில் இவ்வாறு கூறினார்.
That's another weight on Aboriginal people's shoulders. We have our continued fight for justice.
டஸ்மேனியாவில் பலத்த காற்று வீசியதால் ஜம்பிங் காசல் ஒன்றிலிருந்து சிறுவர்கள் தூக்கி எறியப்பட்டதைத் தொடர்ந்து 6 சிறுவர்கள் கடந்த வாரம் உயிரிழந்துள்ளார்கள். டஸ்மேனிய மாநிலத்தின் வடமேற்கு பகுதியில் உள்ள ஒரு ஆரம்ப பாடசாலை ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தின் போது நிகழ்ந்த இந்த சம்பவம் முழு நாட்டையும் சோகத்திற்குள்ளாக்கியது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பிரதமர் ஸ்காட் மாரிசன் இரங்கல் தெரிவித்தார்.
Unthinkably heartbreaking. And young children on a fun day out together with their families, and it turns to such horrific tragedy at this time of year. It just breaks your heart.
ஆண்டு முழுவதும் பல சோகமான செய்திகளே நாடு முழுவதும் பகிரப்பட்டன. மேற்கு ஆஸ்திரேலியாவில் 4 வயதான கிளியோ ஸ்மித் காணவனுக்கு அருகில் உள்ள ஒரு விடுமுறை முகாமில் இருந்து காணாமல் போன 18 நாட்களுக்கு பின்னர் காவல்துறையினரால் உயிருடன் மீட்கப்பட்டார். மகிழ்வான இந்த செய்தி சோகத்தில் மூழ்கியிருந்த அவரது குடும்பத்தினரை மட்டுமல்ல முழு நாட்டிற்கும் புத்துணர்ச்சி கொடுத்தது. இவை மட்டுமல்ல, நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் பல இடங்களில் எலிகளின் தொல்லை இந்த வருடம் அதிகரித்திருந்தது. சமூக ஊடகங்கள், குறிப்பாக ஃபேஸ்புக் மற்றும் கூகுள் செய்திகளை பிரசுரிக்க ஊடக நிறுவனங்களுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற அரசின் சட்டமாற்றம் சில அதிர்வலைகளை தோற்றுவித்திருந்தது.
தகவல் பரிமாற்றல் சந்தையில் ஏற்படும் அதிகார வித்தியாசங்களை சமத்துவமாக்குவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிக்கான சில விதிமுறைகள் அங்கு இருக்கின்றன. அவற்றில் சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் ஃபேஸ்புக் நிறுவனத்தின் அழுத்தம் காரணமாக ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது.
மக்கள் கணக்கெடுப்பு இந்த வருடம் நடந்தது. அதன் முடிவுகள் அடுத்த ஆண்டின் நடப்பகுதியில் வெளியாகும். இந்த ஆண்டின் செய்திகளை தொகுக்கும் போது COVID-19 பெருந்தொற்று எவ்வளவு தூரம் நம்மை பாதித்திருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அதற்கு தடுப்பூசிகள் விரைவில் வழங்கப்படாமையும் ஒரு காரணம் என்று கூறலாம். தடுப்பூசி வழங்குவதை மிக வேகமாக செய்யவில்லை என்பதை இந்நாட்டு மக்கள் உணர்ந்திருப்பதால் மெதுவான ரோல் அவுட் என்ற பொருளில் உலாவுகின்ற என்ற வார்த்தை ஸ்ட்ரோல் அவுட் 2021 வேர்ட் ஆஃப் தி இயர் இந்த ஆண்டின் சிறந்த வார்த்தையாக மக்வாரி அகராதி அறிவித்துள்ளது.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.